அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் ஈக்வடோரில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் தொடர்பான செய்திகள், இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றி எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனின் கருத்து.
இந்த கர்மத்தில் தாமதம் ஏற்படவில்லை, விசுவாசமாக எல்லோரும் செயல்பட்டால் இந்த கர்மம் இந்த வருடத்துக்குள் முடிவடைய வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு.
லசித் மாலிங்கவுக்கு IPL போட்டிகளில் விளையாட இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது பற்றிய செய்தி, தமிழக சட்டமன்ற தேர்தல் பற்றிய குறிப்புகள், ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 12 பாகம்.
அவங்க என்ன செய்யறாங்க என்று சொல்லி சொன்னா, இந்த பாண்டின் ஊடாக கருத்துக்களை தான் கொண்டு போடுறாங்க. இது வெங்கைகள் வாழும் நாடு, அவர் வீரத்தை ஏதினம் பாடு பாடு. என்ன போகுதுங்க, பாடல கருத்து போகுது.
ஆகியவையும் இன்னபுற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
மிக கடும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஈக்வடோரின் வடபகுதி கரையோர பகுதிக்கு 10,000 துருப்புகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அங்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 233 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டின் அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
15 ஹெலிகாப்டர்கள்
கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத வகையில் இந்த நிலநடுக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மற்றும் பேருந்துகளில் 1,000+ காவல்துறையினர் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நிலநடுக்கம் காரணமாக சேதமடைந்துள்ள பல பிரதான நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன.
ஜப்பானில் ஏற்பட்ட 2 கடும் நிலநடுக்கங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அமெரிக்கா ராணுவ நிவாரண விமானங்களை அங்கு அனுப்புகிறது. சனிக்கிழமை அதிகாலை அடுத்தடுத்து இந்த நிலநடுக்கங்களின் காரணமாக 1,000+ குடும்பங்கள் குடிநீர் மற்றும் மின்சாரம் இல்லாத நிலையை எதிர்கொண்டுள்ளனர். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மேலதிக படையினரையும் நிவாரண பணியாளர்களையும் அனுப்பியுள்ளதாக பிரதமர் ஷின்சோ ஆபே தெரிவித்துள்ளார். கடந்த வியாழனன்று அங்கு ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. அந்த அதிர்வு மற்றும் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களில் இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். காணாமல் போயுள்ள ஏராளமானோரை கண்டுபிடிக்க மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றனர்.
எண்ணெய் விலைகளை அதிகரிக்கும் முயற்சியாக உற்பத்தியை குறிப்பிட்ட அளவிற்குள் வைத்திருப்பதற்கான யோசனை பற்றி விவாதிப்பதற்காக உலகின் பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் பலவற்றின் பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சு நடத்துகின்றனர். கட்டாரில் கூடியுள்ள எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளில் பல கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளதால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பெரிய ஏற்றுமதி நாடான ஈரான் உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கு இணங்க முடியாது என்று கூறியுள்ளது. இன்றைய சந்திப்பிலும் ஈரான் கலந்து கொள்ளவில்லை.
இதனிடையே குவைத்தில் எண்ணெய் நிறுவன பணியாளர்களின் சம்பளத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனத்தின் 1,000+ பணியாளர்கள் அந்த நிறுவனத்தின் தலைமையகத்துக்கு வெளியே போராட்டம் நடத்துகின்றனர். வேலைநிறுத்த போராட்டத்தால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக நிறுவனத்தின் அதிகாரிகள் அவசர திட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளனர். உலக எண்ணெய் விலை வீழ்ச்சியால் குவைத் பாதிக்கப்பட்டுள்ளது.
மியான்மரின் புதிய அரசாங்கம் 2 கட்டமாக மேலும் சில அரசியல் கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை 83 பேர் விடுவிக்கப்பட உள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் ஆங்சான் சூச்சியின் அரசாங்கம் எடுத்துள்ள முதலாவது பணிகளில் ஒன்று. இந்த மாதத்தின் முற்பகுதியில் 100+ அதிகமானோர் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். எதிர்வரும் வாரங்களில் மேலும் சில கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஈக்வடோரில் நேற்றிரவு ஏற்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 230+ அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
இந்த நிலநடுக்கம் 7.8 அளவிற்கு சக்தி கொண்டது என அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மேற்கு கரையோர நகரமான மூசினுக்கு தென்கிழக்கு பகுதியில் 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. பல தசாப்தங்களில் அங்கு ஏற்பட்ட மிக கடுமையான நிலநடுக்கம் இது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டில் அவசர நிலையொன்றை அதிபர் பிரகடனப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என துணை அதிபர் ஜோர்ஜ் கிளாஸ் அச்சம் வெளியிட்டுள்ளார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் கொந்தளித்து போயுள்ளதாக தெரிவிக்கும் துணை அதிபர், அங்கு 10,000 படையினரும் 3,500 போலீசார் போலீசாரும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின்னதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதுடன் அவற்றுள் பெரிதாக உணரப்பட்ட அதிர்வு 5.6 அளவிற்கு சக்தி கொண்டது என கூறப்படுகிறது. முன்னர் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அது பின்னர் நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது.
அடுத்து இலங்கை குறிப்புகள். எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் இனப்பிரச்சினை தீர்வு மற்றும் தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் சுமூகமான நிலையொன்று ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ஆர் சம்பந்தன் அவர்கள் அனைத்து தரப்பினரும் விசுவாசமாக செயற்பட்டால் இனப்பிரச்சினைக்கு இந்த வருடம் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு 3 விஜயம் ஒன்றை மேற்கொண்ட சம்பந்தன் அவர்கள் செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறியிருக்கின்றார்.
சில கரம்புகள் நடைபெற வேண்டும். ஆனால் என்னுடைய கணிப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மைத்திரிபால சிறிசேனா பதவிக்கு வந்திருக்கின்றார். அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கு விரும்புகின்றார் என்பது என்னுடைய கணிப்பு. அவருக்கு உதவியாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்திருக்கின்றார். அவர்களுக்கும் அதே சிந்தனை இருக்கின்றது என்பது என்னுடைய கணிப்பு. இந்த 2 பகுதிகளும் ஒரு பெரும்பான்மையை தாங்கள் அடையாவிட்டாலும் கூட எங்களுடைய உதவியுடன் 1/3 பெரும்பான்மை அடையக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த கர்மத்தில் தாமதம் ஏற்படவில்லை. விசுவாசமாக எல்லோரும் செயல்பட்டால் இந்த கர்மம் இந்த வருடத்துக்குள் முடிவடைய வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. அமிதமாக பிரச்சனை அதிகம் நீடிக்கப்படாமல் என்ன குழம்பாமல் நாங்கள் தீர்க்கலாம். ஊடகங்களும் இதை குழப்பக்கூடாது. ஊடகங்களுடைய சில கேள்விகளும் சில கருத்துகளும் இதை குழப்பதற்காக நீங்கள் கேட்கிற கேள்வியாக இருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
என்றார் சம்பந்தன் அவர்கள். சம்பூர் மக்களின் காணிகளை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அனல் மின் நிலையம் அமைக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இரு நாட்டு அரசாங்கங்களுடனும் சம்பந்தப்பட்ட மக்களுடனும் பேசி தீர்வு காணப்படும் என்றும் சம்பந்தன் அவர்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கின்றார்.
அடுத்து விளையாட்டுச் செய்தி ஒன்று. IPL போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்தியா சென்றிருக்கின்ற முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இந்தியாவில் நடந்து வரும் IPL போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்கவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று அந்நாட்டின் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. IPL போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாடுவதற்காக லசித் மாலிங்க இந்தியா சென்றுள்ளதாக வெளியான தகவலை அடுத்தே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. உலகில் எந்த நாட்டில் நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்கச் செல்லவும் பயிற்சிகளில் ஈடுபடவும் லசித் மாலிங்கவுக்கு தடை இல்லை என்று அறிக்கை மூலம் தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம், ஆனால் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்ற லசித் மாலிங்க தம்மிடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் கூறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக லசித் மாலிங்கவுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னர் அவரின் உடல் ஆரோக்கியம் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட மருத்துவக் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், லசித் மாலிங்க போட்டிகளில் பங்கு பெற்ற தகுதியானவர் என்று இந்த மருத்துவக் குழுவினர் பயிற்சியாளர்கள் மற்றும் தெரிவுக்குழுவினர் உறுதிப்படுத்த வேண்டுமெனவும் கூறியுள்ளது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக வரும் புதன்கிழமை விசேட மருத்துவக்குழு முன் லசித் மாலிங்க ஆஜராக உள்ளார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது இந்திய பயணம் பற்றியோ போட்டிகளில் பங்கு பெற்றுவது தொடர்பிலோ லசித் மாலிங்க தங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் கூறியுள்ளது.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்பொன்று. மேற்குவங்க மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான 2 வாக்குப்பதிவு வன்முறைகளுடன் நடந்து முடிந்திருக்கிறது பற்றியும் தமிழக தேர்தல் நிலவரம் பற்றியும் ஜெயக்குமார் அளிக்கும் குறிப்பு இது.
மேற்குவங்க மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான 2 வாக்குப்பதிவின் போது இன்று பல இடங்களில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. பதற்றமான சூழலுக்கு இடையேதான் இன்று வாக்குப்பதிவு முடிவடைந்தது என அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர்களுக்கு இடையே ஏற்பட்ட இன்றைய மோதலில் 8 வரை காயமடைந்துள்ளனர். இதையடுத்து 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் கைதாகியுள்ள 3 பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே என அக்கட்சியின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதனிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களின் அறிவிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. CPM கட்சியின் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்படுவார்கள் என அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இன்று தெரிவித்துள்ளார்.
25 தொகுதிகளுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை இன்று நடைபெற உள்ள எங்கள் கட்சியினுடைய மாநில குழுவில் இறுதிப்படுத்தி நாளை காலை வேட்பாளர்கள் பட்டியலை நாங்கள் வெளியிட இருக்கிறோம்.
அதே போல சிபிஐ வேட்பாளர் பட்டியலும் நாளை வெளியாகும் என அக்கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் கூறியுள்ளார்.
நாளைய தினம் மாநில குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மாநில குழு கூட்டத்திற்கு பிறகு மாலை 4 மணி அளவில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட இருக்கின்றோம்.
எனினும் இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாளை முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை மட்டுமே வெளியிடும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார்.
நாளை முழுமையான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இயலாவிட்டாலும் முதல் பட்டியலை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறோம்.
காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலும் விரைவில் வெளியாகும் என அக்கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் தனித்தொகுதியில் முன்னர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஸ்ரீபிரியா தேன்மொழி போட்டியிட முன்வராததால் அவருக்கு பதிலாக சி பவானி போட்டியிடுவார் என்று இன்று மாலை திமுக அறிவித்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 12வது பாகம் தயாரித்து வழங்குகின்றார் பூபாலரத்னம் சீவகன்.
ஓவும் நடக்குது பிஞ்சும் நடக்குது போகுமிடம் அறியாமல்.
இலங்கை தமிழர்களின் இடப்பெயர்வை பேசுகின்ற பாடல் இது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டவற்றில் இதுவும் ஒன்று. இவற்றை பொதுவாக இலங்கை வட்டாரங்களில் இயக்கப்பாடல்கள் என்று அழைப்பார்கள். உண்மையில் அந்த அமைப்பின் இயக்கப்பாடல்கள் அமைப்பில் உயிர்நீத்த போராளிகளின் புகழ் பாடுபவையாகவும் அமைப்பின் தலைவரை அதன் வெற்றிகளை பாடுபவையாகவும் இருந்தன. அந்த இயக்கத்தின் பல வெற்றிகளுக்கு பின்னாலும் கூட இந்த இசையும் பாடல்களும் இருந்ததை மறுக்க முடியாது என்கின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
பலருடைய வாயிலும் பாடப்பட்டது மட்டுமல்ல, மக்களை நின்று யோசிக்கவும், அது வெற்றி உணர்வாக இருக்கலாம், இதால் வந்த துயரங்களாக இருக்கலாம், அது அந்த காலத்து பாடல்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமதி இருந்தது. அவங்க பெரிய இசை மேதைகள் அல்ல, சாதாரணமான போராளி இருந்திருக்கிறான். ஆனால் பாடினவன்கிட்ட எழுதினவன்கிட்ட இசையமைச்சரவற்றை இருந்த அந்த உண்மை அந்த பாடல்கள்ன்ற பெரிய வெற்றியாக இருந்திருக்கு. இந்த ஈழத்து பாடல்கள் நல்ல உதாரணம் சொல்லலாம். இசையமைப்பாளர் கண்ணன் நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் மற்ற இந்த கோஷ்டிகள் கண்ணன் கோஷ்டி என்ற சினிமா பாட்டுகள் தான் பாடி கொண்டு தெரிஞ்சது, அந்த கோஷ்டி அருணா கோஷ்டி. ஆனால் இது இவங்க எல்லாரும் பிறகு இப்போ அருணா, அருணாண்ட மகன் கண்ணன், கண்ணன்ற மகன் சத்தியன், இவங்கள் எல்லாரும் பிற இந்த ஆக்க இசை மரபுக்குள்ளே வந்து எங்களோட பாட பாடுகளாக. அப்போ இந்த இது ஒன்றும் தனிச்ச விஷயங்கள்ன்ற இல்லை, இந்த மரபின்ற தொடர்ச்சிக்குள்ள. ஆனால் அதுக்குள்ளே ஒரு தனித்துவம் இருந்தது, பாடு பொருளின்ற தனித்துவமாக இருந்தது.
கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்திலே வளர்த்தோ.
அந்த அமைப்பின் உயிர்நீத்த போராளிகளின் தியாகத்தை வர்ணிக்கின்ற இந்த பாடலை பாடியவர் சாந்தன்.
இயக்க பாடல்கள் நான் பாடுறதுக்கு முதலே பாடியிருக்கணும். அதுக்கு இசையமைச்சது எப்படி என்று சொன்னால், அந்த வரலாறு இஞ்சே இசையமைக்கிறன்றது ஒன்றும் இருக்கே இல்லை. அது இந்தியா இசையமைப்பாளர்களை வச்சு பாடுறன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு மாவீரன் நாளில் நான் பாடினதை அதை கெசட்டே தலைவரோ அல்லது அதுக்கு அதை சார்ந்தவர்களும் அதை பார்த்துட்டு இவரை கொண்டே பாடல்கள் பாடிக்கொள்ளலாம், அது இந்திய இசையமைப்பாளர்களை வச்சு செய்வோம்ன்ட்டு தான் அந்த டைமில் செய்தோம். அப்போ இந்திய நாமி இங்கே இருக்கு. இப்போ அப்படி செய்வோம்ன்றோன்னா இந்திய நாமியும் வெளிக்கிட்டு இங்கே இருந்து போயிக்க இங்கே உள்ள இசையமைப்பாளரை வச்சு ஒரு தற்காலிகமாக செய்து பார்ப்போம்னு சொல்லி கண்ணன் மாஸ்டர், அவர் மெல்லிசையில் வேலை கட்டிக்காரன், படங்களுக்கு இசையை வச்சுக்கிறார், அவரை வச்சு இசையில் செய்வோம்ன்ற ஒரு பரீட்சாத்த ஒளிவிருப்பு மாதிரி தான் இந்த மண்ணங்கள் சொந்த மண்ணன்ற ஒரு கேசட்டை முதல் செய்தினோம். அது வெளியிட்டோன்னே அது சரியான வெற்றிகரமாக வந்தது. மக்கள் மத்தியில் அந்த இசையும் அந்த பாடல் வரிகளும் மக்கள் மத்தியில் நின்று அது ஒரு புதிய பாணியையும் உருவாக்கிட்டு.
புலிகளின் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் இசைப்பிரியாவின் ஒளிப்படம் ஒன்றுக்கான நாட்டார் பாடல் பாணியில் அமைந்த பாடல் இது. பேச்சுக்களால் சாதிக்க முடியாததை இந்த பாடல்கள் விடுதலை புலிகளுக்காக சாதித்துக் கொடுத்ததாக கூறுகின்றார் எழுத்தாளர் தமிழ் கவி.
இதில் வச்சு மேடையெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேசி போட்டு போங்க அது போயிடும், காற்றோட ஒலியோட போயிடும். இந்த பாடல் எனப்படுவது திரும்ப திரும்ப அந்த காதுக்குள்ளே போயிட்டுதுன்னு சொன்னால் அதில் ஒரு சந்தம் இருக்குது, ரிதம் இருக்குது, ராகம் இருக்குது, ஆடக்கூடிய ஒரு தருவு இருக்குது. அப்போ அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாண்டின் ஊடாக கருத்துக்களை தான் கொண்டு போடுறாங்க. கொக்கோ கொக்கோ குயிலக்கா கொஞ்சம் நில்லக்கா, நீ குவுற பாட்டில வீரம் இருக்கணும் சொல்வேன் கேளக்கா, இது வெங்கைகள் வாழும் நாடு அவர் வீரத்தையே தினம் பாடு பாடு என்று வருது. இதை நாங்கள் சும்மா ரோட்டால் போகிற பிள்ளையும் பாடுது, அதுவும் பாடுது, இதுவும் பாடுது, இதுவும் பாடுதுன்னா என்ன போகுதுங்க? பாட்டு இல்லை, கருத்து போகுது.
இந்த இயக்கப்பாளர்கள் குறித்த மேலும் சில தகவல்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நேர்களே.
மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.